முருங்கை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் சென்னை மயிலாப்பூர் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தை சேர்ந்த திரு பிரம்மச்சாரி நிகில சைத்தன்யா அவர்கள் இன்று தேசிய இளைஞர் தினத்தை முன்னிட்டு சுவாமி விவேகானந்தரின் சிந்தனையும் செயலும் என்ற தலைப்பில் வழங்கிய உரையாடலின் மறு ஒலிபரப்பினை தற்பொழுது நமது பண்பலையில் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
ஐயா வணக்கம். ஐயா
வணக்கம். புதுகை பண்பலை அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று நம்ம தேசம் முழுசும் சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த நாளை ரொம்ப விமரிசையாக கொண்டாடிட்டு வர்றோம். அந்த விதத்தில் இன்னைக்கு நம்ம இந்த பண்பலையில் சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக இந்த நிகழ்ச்சி பண்பலையில் ஏற்பாடு பண்ணியிருக்கிறீங்க. இது ரொம்ப அருமையான ஒரு என் பேர் பிரம்மச்சாரி நிகில சைத்தன்யா, சென்னை ஸ்ரீராமகிருஷ்ண மடத்திலேருந்து நான் பேசுகிறேன்.
இப்போ நம்மளுடைய எழுச்சி நாயகன் இளைஞர்களின் வழிகாட்டி அப்படிங்கிற செய்யக்கூடிய ஒரு வகையில வந்து சுவாமி விவேகானந்தர் இருக்காங்க, அவரை பத்தி பல தகவல்களையும் விரிவான வகையில் எடுத்துக்கொள்ளலாமே இந்த நாளில.
முதல்ல சுவாமி விவேகானந்தர் எங்க பிறந்தார் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியலாம். நம்ம தமிழகத்துல இருக்கவங்க எல்லாருக்கும் பொதுவா சுவாமி விவேகானந்தர் நம்ம ஊர்லதான் பிறந்தார் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு உண்மையும் அதுதான். அவருடைய உலகத்துக்கு அவர் ஒரு தலைவரா ஆகிறதுக்கு வித்திட்ட இடம் நம்ம தமிழகம் தான். ஆனால் சுவாமி அவர்கள் பிறந்தது வந்து கல்கத்தாவில் சிம்லா அப்படின்ற ஒரு பகுதியில் பிறந்தார். விஸ்வநாத தத்தர் புவனேஸ்வரி அம்மாள் அப்படின்றவங்களுக்கு ஒரு மகனாக அவங்களுக்கு அவருக்கு முன்னாடி சகோதரிகள் பிறந்திருக்காங்க, அப்புறமும் சகோதரர்கள் பிறந்த இவங்க குடும்பம் நல்ல ஒரு உயர்ந்த குடும்பம். அப்பா வந்து ஒரு கோர்ட்டில் பெரிய வக்கீல், அம்மா ரொம்ப பக்தி உள்ள தாயார். இவர் பிறக்கணுன்றதுக்காக அவங்க அம்மா சிவபெருமான்ட்ட ரொம்ப பிரார்த்தனை பண்ணாங்க. பிரார்த்தனை பண்ணி எனக்கு ஒரு நல்ல மகன் பெற, அந்த பிரார்த்தனையை கேட்டு சிவபெருமானே வந்து அம்மாவுக்கு கனவுல வந்து உன்னுடைய பக்தியை கண்டு நானும் உனக்கு மகனாக பறக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னாங்க. சில காலம் கழிச்சு சுவாமி விவேகானந்தர் பிறந்தார். அவர் இளமை பருவத்திலேருந்தே ரொம்ப யானம் ஜபம் இது போன்ற விஷயங்கள் ரொம்ப அவருக்கு ஈடுபாடு, அதிக ஈடுபாடு. ஒரு சம்பவத்தை சொன்னால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க பசங்க எல்லாரும், நாலஞ்சு பசங்க வாங்க நம்ம எல்லாம் போய் ஒரு தியானம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. விளையாட்டை உக்காந்துட்டே இருக்காங்க. இந்த பையன், இந்த பையனோட இளமை பெயர் வந்து நரேந்திரநாத் தத்தர், செல்லமா நரேன் நரேன்னு அவங்க எல்லாம் கூப்பிடுவாங்க. இந்த நரேன் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காரு, ஜபம் பண்ணுவாங்க, தியானம் உட்காந்துருக்கலையே திடீர்னு ரொம்ப ஆழ் தியானத்துக்கு கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய பாம்பு, மற்ற கூட இருந்த பசங்க எல்லாம் பார்த்து பயந்து ஓடியே போயிட்டாங்க. ஆனால் இந்த நரேனுக்கு பாம்பு வந்ததும் தெரியல என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த அளவுக்கு ஆழ்ந்த தியானத்துல அவர் இருந்தார். பாம்பு வந்தது பாட்டுக்கு போயிட்டது, ஒன்றும் அவருக்கு எதுவுமே தெரியல. திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் இயல்பு நிலைக்கு வந்துட்டார். இது மாதிரி சிறு குழந்தையிலிருந்தே அவருக்கு தியானம் பழகிறது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ஈடுபாடு அவருக்கு உண்டு. நாள் ஆக 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 அவரு தனக்குள்ளேயே தேடல் ஒண்ணு உண்டு பண்ணிட்டார். நம்ம யாரு, நம்மளுடைய பிறப்பு பொருள் என்ன, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் அவருக்கு வர ஆரம்பிச்சது. அவர் பகுதியில் இருக்கக்கூடிய படித்தவங்க மகான்கள் அவங்க எல்லாம் போய் சந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணாரு. எல்லாரையும் போய் பார்த்தாரு, கேட்டாரு, பல பிரவச்சனங்கள்லாம் கேட்கறது. ஆனால் அவர் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு தாகம் வந்து எதுலேயுமே தீரல. அவருக்கு ஒரே ஒரு கேள்வி தான் வாழ்க்கையில், இறைவன் இருக்கானா, அதை யாராவது பார்த்துரு அப்படின்ற கேள்வி. இந்த கேள்வியை மனசுல வச்சுட்டு இந்த கல்கத்தாவில் இருக்கக்கூடிய அன்றைய காலத்தில் கல்கத்தா தான் நம்மளுடைய தலைநகரமாக இருந்தது ஆங்கிலேயர் காலம். இவர் பிறந்தது 1860 அன்றைய காலத்தில் பாரதத்துடைய தலைநகரமாக அதுதான் இருந்தது. ஸோ அந்த தலைநகரம் முழுதும் எங்கேயும் போய் தேடி பார்த்தாரு யாராவது இந்த கேள்வி. பெரிய பெரிய மனிதர்லாம் இருந்தாங்க, ரவீந்திரநாத் தாகூரோட அப்பா தேவேந்திரநாத் தாகூர் பெரிய மகான்கள்லாம் இருந்தாங்க. எங்கேயும் அவருக்கு சரியான பதில் கிடைக்கும், எல்லாரும் பிரவச்சனம் கொடுக்குறாங்க ஆனால் பதில் கொடுக்க தெரியல. இதோ ஒரு பாரமாகவே மனசில் இருந்துட்டு இருக்கு. ஒரு முறை அவர் வகுப்புல வந்து ஒரு ஆசிரியர் வில்லியம் ஹேஸ்டி அப்படின்னு ஆசிரியர் பேரு, அவரு ஒரு வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் ஆங்கில கவிஞர், அவருடைய போயம் எக்ஸ்டசி அப்படின்ற போயத்துல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த எக்ஸ்டசி அப்படின்றதுக்கான விளக்கத்தை கொடுக்கும்போது பரவசம் நிலை அப்படி, அதாவது சமாதி நிலைன்னு நம்ம இந்திய மொழியில பேசும்போது சொல்லுவோம். அந்த நிலையை அடைஞ்சவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டுட்டே வரும்போது அவர் சொல்றாரு, கல்கத்தால தட்சிணேஸ்வரம் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு, காளி கோயில். அந்த கோயில்ல ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவரை போய் பார்த்தா இதை நம்ம என்னன்றது புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே இவர் வந்து அங்க போய் அவரை பார்க்கறாரு. பார்த்த முதல் சந்திப்பிலேயே வந்து அவருக்கு உருக்கமான ஈடுபாடு வந்துருக்கு. அவருக்கும் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கும் தெரிஞ்சு போச்சு, இவன் தான் என்னுடைய வருங்காலத்துல என்னுடைய கருத்துக்களை பரப்பக்கூடிய ஒரு உன்னதமான சீடன் அப்படின்னு. அப்படி நாள் சில சில அவங்களுடைய நட்பு அன்பு வளருது. அப்புறம் ஒரு சீடர் ஆவராரு, அவர்கிட்ட பல ஆன்மீக அறிவுரைகள்லாம் பெறுறாரு. அப்புறம் சில காலம் கழிச்சு அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து மகாசமாதி அடைஞ்சிடுறாரு. சுவாமி விவேகானந்தர் நம்ம இந்தியா முழுசும் எல்லா பக்கமும் போய் பார்க்கறார். நம்ம பாரதத்துடைய நிலைமையை எப்படி இருக்கு பாரதம் அப்படின்னு, எங்கேயும் கல்வி அறிவின்மை, பெண்களுக்கு மதிக்காத தன்மை, அவங்கள வந்து புறக்கணிக்கிறது, இது போன்ற பல அவல நிலைகள்லாம் அப்படியே தேசம் முழுக்க சுத்திட்டு வர்றதே வரையில நம்ம தமிழகத்துக்கு வர, தமிழகத்துக்கு வந்து தமிழகத்திலையும் பார்க்கறாரு. தமிழகத்துல இப்படியா அந்த கன்னியாகுமரியில போய் அந்த பாறையில அமர்றாரு. 3 நாட்கள் அகல் இரவு 3 நாள் கடுமையான தவம் பண்றாரு. தவத்துல முதல் நாள் அவரு கடந்த கால இந்தியாவை, 2வது நாள் நிகழ்கால இந்தியாவை சொல்லி, 3வது நாள் எதிர்கால இந்தியா எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி, 3வது நாள் நிறைவா அவர் திரும்ப நம்ம கடல்ல இருந்து கரைக்கு வராரு. வந்து அங்க இருக்கக்கூடிய அன்பர்கள்லாம் சந்திச்சு அப்புறம் சென்னைக்கு வராரு. சென்னையில இருக்க அன்பர்கள்லாம் வந்து அவரை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அந்த காலத்துல சன்னியாசிங்க அப்படின்னா வந்து எல்லா பக்கமும் போவாங்க வருவாங்க சாப்பிடுவாங்க வைப்பாங்க. ஆனா இவரு கொஞ்சம் வித்தியாசமானவர், படித்தவர், நல்ல நம்ம சாஸ்திரத்தையும் படித்தவர், மேலை நாட்டு சாஸ்திரங்களும் படித்தவர், நல்ல பண்பாளர், அதை விட ஆங்கில மொழியில ரொம்ப அருமையா பேசக்கூடியவர். இதை பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு ஈடுபாடு. சென்னையில இருக்க இளைஞர்களுக்கெல்லாம், ஆஹா இவ்வளவு ஒரு படிப்பாவும் பண்போடும் இருக்காரு, எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்காரு, ஆனா மகா துறவியா இருக்காரு, இவரு தான் நமக்கு ரோல் மாடலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞர்கள்லாம் இவரு ஒரு சுத்தி ஒரு அமைப்பு உண்டு பண்ணிட்டு அவருக்கு ஒரு தொண்டெல்லாம் செஞ்சு, அப்பதான் நம்ம வந்து சிக்காகோவுல உலக மத மகாசபை நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவு. அதுக்கு யார அனுப்புறது அப்படின்ற ஒரு குழப்பம். அந்த சமயத்துல சென்னை அன்பர்கள் சுவாமி விவேகானந்தர் சொல்றாங்க, இந்த ஒரு சபைக்கு நம்ம தேசத்தினுடைய பாரதத்துடைய பண்பாட சனாதன தர்மத்தை சொல்றதுக்கு ஒரு சரியான தகுதி வாய்ந்த ஒருத்தர் யாருன்னா அது நீங்க தான், அதனால நம்ம பாரதத்துடைய சனாதன தர்மத்தை இந்து தர்மத்தை ரெப்ரசென்ட் பண்ணி நீங்க தான் போகணும் அப்படின்னு கேட்டு இவரு எடுத்த எடுப்புல அதை ஒத்துக்கல. ஏன்னா அவர் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அவருடைய குருவினுடைய அருள் இல்லாம ஆணை இல்லாம செய்ய மாட்டார். அவர் உடல் ஒட்டும் மறைஞ்சிருந்தாலும் அவருக்கு எப்பயும் வந்து ஒரு அசரீதி வடிவத்துல இல்ல அவருக்கு ஒரு காட்சி மூலமா வந்து அவருக்கு சொல்லி கொடுத்துட்டேதான் இருப்பார். அதனால நான் சில காலம் காத்திருப்பேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த மாதிரி காத்திருக்காரு. ஓரளவுக்கு அவருக்கு ஒரு கிளாரிட்டி வந்தது, இருந்தாலும் முழுமையான ஒரு இது வரல. ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சருடைய துணைவியார் பேர் வந்து சாரதா தேவியார், அவங்க உயிரோட இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கடிதம் எழுதி போடுறாரு, இந்த மாதிரி இங்க இருக்க நண்பர்கள்லாம் என்னை சொல்றாங்க வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு. வெளிநாட்டுக்கு போனாலும் வந்து அந்த காலத்துல வெளிநாட்டுக்கு யாராவது கடல் கடந்து போனாங்கன்னா அந்த சமுதாயத்திலிருந்து அவங்களை ஒதுக்கி வச்சிரும் அந்த காலத்துல. அந்த மாதிரியான ஒரு நிலை இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா இந்த நண்பர்களுடைய ஒரு இதையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இதா இருக்கு. நீங்க எப்படி எனக்கு ஒரு அருள் ஆசை கொடுங்கம்மா அப்படின்னு அன்னை சாரதா தேவியார்ட கேக்குறாங்க. சாரதா தேவியார் அங்க இருந்து கடிதம் எழுதுறாங்க, நான் வந்து ஒரு காட்சி கண்டேன், அந்த காட்சியில ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து கடலுக்குள்ள முழுகிறதாகவும் நீ அதுல இருந்து எழுந்து அந்த கடல் தண்ணியை எடுத்து ஒரு சாந்தி ஜலம் போல நீ எல்லா மக்களுக்கும் தெரிக்கிற மாதிரியும் நான் ஒரு காட்சி கண்டேன். இது ரொம்ப உன்னதமான காட்சி, நீ இந்த நிகழ்ச்சிக்கு போயே ஆகணும், இந்த நிகழ்ச்சி உனக்காக தான் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அன்னையார் வந்து சொல்லியிருக்காங்க. சுவாமி விவேகானந்தர் இதை வந்து ஒரு இறுதியான ஒரு வாக்கா எடுத்துக்கிட்டு சென்னை அன்பர்கள்ட்ட சொல்றாங்க, நீங்க எல்லாரும் வந்து இதுக்கான ஆயத்த பணிகளை பண்ணுங்க, ஆனா ஒரு கட்டளை என்னன்னா யாரோ ஒருத்தர்கிட்ட அதுக்கான நன்கொடையை நீங்க வாங்கக்கூடாது. ஊர்ல இருக்க எல்லார்ட்டையும் 1 ரூபாயோ 50 காசோ எவ்வளவோ முடியுமோ அந்த மாதிரி எல்லாத்திலிருந்தும் நீ வந்து பணத்தை நன்கொடையா வாங்கி அந்த மொத்த பணத்துல இருந்து எனக்கு நீங்க அமெரிக்கா போறதுக்கு கப்பல் அந்த பயணச்சீட்டு வாங்கிக்கோன்னு சொல்லி கேக்குறேன். அந்த மாதிரி கேட்டு கலெக்ட் பண்ணி சுவாமிஜி வந்து அமெரிக்கா பயணம் போறாரு, பாம்பேல போறாரு. அப்புறம் பாம்பேல இருந்து கப்பல் மார்க்கமா அமெரிக்கா போறாரு. போய் அங்க சொற்பொழிவு எல்லாம் சிக்காகோல மிக சிறந்த சொற்பொழிவு ஆற்றினாரு. அங்க தொடர்ந்து 3-4 வருடங்கள் அங்க இருந்தார். இருந்து நம்ம பாரதத்தினுடைய பெருமை எல்லாம் அங்க எடுத்து சொல்லி நம்ம பாரதத்துக்கு ஒரு புதிய ஒரு கண்ணோட்டத்தையே மேற்கத்தியர்கள்ட்ட கொண்டு வந்தார். இன்னைக்கு மேலை நாடுகள்ல வேதங்கள் வேதாந்தங்களை பத்தி பேசுறாங்கன்னா அதுக்கு முதல் வித்திட்டது நம்ம சுவாமி விவேகானந்தர். இன்னைக்கு நிறைய இந்த மாதிரி சாதுக்கள் நிறைய பேர் போறாங்க வராங்க, ஆனா முதல் விதை வந்து சுவாமி விவேகானந்தர் தான். 1803 அங்க போனார். 1897 வரைக்கும் அங்க இருந்தார். 4 இருந்து இந்த வேதாந்த பணிகள் இதெல்லாம் செஞ்சு அங்க இருக்கவங்களுக்கு ஆன்மீக சொற்பொழிவுகள் தியானம் அதை பத்தி எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. சொல்லி கொடுத்துட்டு திரும்ப 1897 தாயகம் திரும்புறாரு. முதல்ல ஸ்ரீலங்கா போறாரு, இலங்கை அப்போ சிலோன்னு. அங்க இருந்து ராமேஸ்வரத்துக்கு வராரு. ராமேஸ்வரத்துல சேதுபதி மன்னரா இருக்காரு, அவரு வந்து சுவாமி அவர்களை வரவேற்கிறாரு. அப்புறம் அவரு அங்க இருந்து நம்ம தமிழகம் முழுக்க எப்படின்னா ராமேஸ்வரம் ராமநாதபுரம் பரமக்குடி மானாமதுரை மதுரை திருச்சிராப்பள்ளி கும்பகோணம் மாயவரம் செங்கல்பட்டு இந்த வழியா நம்ம சென்னை மாகாணத்துக்கு மெட்ராஸ் மாகாணம்னு அப்போ பேரு இந்த மெட்ராஸ்க்கு வர்றாரு. வந்து அங்க மெட்ராஸ்ல 9 தங்கியிருக்காரு. இவர் தமிழகம் முழுசும் போன இடங்கள் எல்லாத்துலயும் ரொம்ப எழுச்சி மிக்க உரைகள் நிகழ்த்தினார். பல தலைப்புகள்ல என்னென்ன தலைப்புகள் தலைப்புகளே நமக்கு ரொம்ப ஒரு உற்சாகம் தரக்கூடிய தலைப்புகளா இருக்கும். என்ன என்ன தலைப்புகள் பாத்தீங்கன்னா, எனது போர் முறை, நான் எப்படி வந்து நம்முடைய சனாத தர்மத்தை நான் மக்களுக்கு சொல்ல விரும்புறேன், இந்திய ரிஷிகள் அப்படின்ற தலைப்புல அதனுடைய மாண்பு என்ன, ரிஷிகளுடைய சிறப்பு என்ன, வேதாந்தம் நம்மளுடைய வாழ்க்கையில அதனுடைய செயல்முறை எப்படி படுத்துறது, அப்புறம் இந்தியாவுடைய எதிர்காலம் என்ன, இப்ப இந்த பல தலைப்புகள்ல சென்னையிலயும் பேசினாரு, தமிழகம் முழுசு பிற பகுதிகளில் பேசு.
ஐயா, இந்த காலகட்டத்தில் வந்து இளைஞர்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டியா இருந்து என்ன விதமான சிந்தனைகளை தூண்டக்கூடிய அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் இருந்துச்சு.
சுவாமி விவேகானந்தர் தான் இனிமே நம்ம எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடல் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்கல்ல. இதோ நம்ம இளைஞர்கள்லாம் இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து யார வந்து தனக்கு ஒரு ரோல் மாடலா ஹீரோவா எடுத்துக்கணும்னு தெரியாத தவிக்கிறாங்க. நம்மளுடைய முன்னேற்றத்துக்காக சத்தத்தையும் சிந்தி தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணது சுவாமி விவேகானந்தர். நம்ம பாரதத்தினுடைய முழு ஆழத்தையும் தாத்பரியத்தையும் புரிஞ்சுக்கிட்ட ஒரு சுவாமி விவேகானந்தர். இளைஞர்கள் எல்லாரும் சுவாமி விவேகானந்தர் தன்னுடைய ரோல் மாடலா எடுத்துக்கிட்டாங்கன்னா நம்ம பாரத தேசம் மிக விரைவில் உலக அனைத்துக்கும் தலைவர் ஆவார். அதுல எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. எதிர்கால அவர் என்ன சொல்றாருன்னா, எதிர்கால இந்தியாவை உருவாக்குறதுக்கு முதல் படி நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். இதனால என்ன வரும், எல்லா முன்னேற்றமும் வரும். அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. இப்போ நம்மளுடைய ரத்தம் வந்து புஷ்டியா தூய்மையா இருந்துச்சுன்னா உடம்புல ஒரு வியாதியும் வர முடியாது. அது போல நம்முடைய தேசத்துல ஒற்றுமை, நம்ம தேசத்துக்கு ஆதாரம் ஆன்மீகம், அது வந்து தெளிவா இருக்கும் அப்படின்னா, புஷ்டியா தூய்மையா இருக்கும்னா, உத்வேகத்தோட ஓடும் அப்படின்னா எல்லாம் சரியா இருக்கும். அந்த ரத்தம் தூய்மையா இருந்துச்சுன்னா நம்மளுடைய அரசியலும் சரி, சமுதாயம் சரி, மற்ற பொருளாதார குறைபாடுகள் எல்லாம் சரி செய்யப்படும். ஏன் நம்ம நாட்டுடைய வறுமை கூட தீர்ந்துக்கும். ஏன்னா நோய்க்கு வெளியே போயிடுச்சு அப்படின்னா ரத்தத்துல சுத்தமா இருக்கும், அது நோய் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால நமக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய இந்த ஒற்றுமை, ஆன்மீக ஒற்றுமை, ஒற்றுமையா இருக்கிறது மூலமா இந்த ஒரு முன்னேற்றத்தை நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவின் எதிர்காலம் இந்த தலைப்புல மெட்ராஸ் சொற்பொழிவுல அவர் சொல்றார் சுவாமி விவேகானந்தர். அதனால நம்ம எல்லாரும் வந்து ஒற்றுமையா இருக்கணும். மதங்கள் பல இருக்கலாம், ஆனா நம்ம அடையக்கூடிய மார்க்கம் ஒண்ணு அப்படின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர்.
விவேகானந்தர் ஐயாவோட இன்றைய பிறந்த தினத்துல நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இளைஞர்களுக்கு?
இளைஞர்கள் சுவாமி விவேகானந்தரை நீங்க எல்லாரும் தனக்கு ரோல் மாடலா இருக்கு. அவர் சொன்ன அறிவுரைகளை நீங்க கேளுங்க. எப்பயும் அவர் எப்பயும் நமக்கு சொல்றது என்னன்னா, எழுந்திரு விழித்திரு குறிசாரும் நில் குறிசாரும் வரை இல்லாது உழைக்கு. நம்ம வாழ்க்கைக்கு ஒரு உயர்ந்த லட்சியத்தை நம்ம, அந்த லட்சியத்தை நம்ம அடையறதுக்கு நம்மளால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி. அப்துல் கலாம் ஐயா சொல்ற மாதிரி அதையே நம்ம கனவு காணணும், அதையே நம்ம எப்பயும் செயல்படுத்திட்டு முனைப்போடு இருக்கணும். இருந்து அந்த அந்த லட்சியத்தை அடையிறதுக்கு வாழ்க்கையில் லட்சியம் என்ன, உயர்ந்த லட்சியம் என்ன அப்படின்றதான் நம்ம தீர்மானம். கலெக்டர் ஆகிறது ஒரு லட்சியம், பெரிய பொறியாளர் ஆகிறது, ஒரு டாக்டர் ஆகிறது, இப்படி பலருக்கு பல விதமான லட்சியம் இருக்கு. ஆனா எந்த லட்சியத்தை நம்ம அடையிறதுனால நம்ம வாழ்க்கை முழுசுக்கும் நம்ம அமைதி கிடைக்குமோ, ஆனந்தம் கிடைக்கும், அந்த லட்சியத்துக்கு நம்ம சிந்திச்சு முயற்சி பண்ணணும். நம்மளுடைய மகான்கள், ரிஷிகள், முனிவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மனிதனுடைய பிறப்புக்கும் லட்சியம் இருக்கு, உயர்ந்த லட்சியம். அது என்னன்னா இறைவனை அடைவன். பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் அப்படிதான் சொல்ல, ஸ்ரீராமகிருஷ்ணர் சரி, சுவாமி விவேகானந்தரும் அதையே தான் நம்ம முன்னாடி வைக்கிறார். நாம் எல்லோரும் உடல் கிடையாது, உடல் உடல் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம உடல் கிடையாது. நாம் எல்லோரும் அந்த உயர்ந்த பரம்பொருளினுடைய எப்பயும் ஆனந்தத்துக்கான நம்ம வாரிசுகள். இந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். இந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில, இந்த வாழ்க்கையிலயும் நம்ம அமைதியாகவும் ஆனந்தமாகவும், நம்மளும் நம்மளை சுற்றி இருக்கவங்களோட இருக்கலாம், இந்த வாழ்க்கை கடந்ததுக்கு அப்புறமும் நம்ம அமைதியும் ஆனந்தத்தையும் அடையும். அறிப்பறி இதெல்லாம் செய்யறோம் இல்லையா, இல்லவோ உழைக்கிறோம், எல்லாம் செய்யறோம், இதெல்லாம் எதுக்கு, நம்ம வாழ்க்கையில அமைதியாகவும் ஆனந்தமா இருக்கிறது. அதுக்கு ஒரே உயர்ந்த வழி இறைவன், இறைவனை நம்ம என்னன்றது, நம்ம நம்ம யாருன்றது, அதுதான் வந்து வழி. அதுக்கு இளைஞர்கள் நம்ம எல்லாரும் இந்த இளமை பருவத்திலேயே அதுக்கான முயற்சி பண்ணாதான் நம்ம அதை அடைய முடியும். அத சுவாமி விவேகானந்தர் ஒரு உதாரணம் கொடுப்பார், புதுசா பூத்த மலரை தான் இறைவனுடைய திருவடியில சமர்ப்பிக்க முடியும். மலர் இதானதுக்கு அப்புறம் அதை நம்ம இறைவனுடைய திருவடியில சமைக்க முடியாது. அதனால இளைஞர்களாகிய நீங்க இந்த பாரதத்தினுடைய உன்னதமான கருத்துக்களை எடுத்துக்கிட்டு உங்க வாழ்க்கையை லட்சியமா வச்சுக்கிட்டு நீங்க முன்னேறினீங்க அப்படின்னா நீங்களும் உயர்வீங்க, நம்ம பாரத தேசமும் உயரும், நம்ம எல்லாரும் உயர்வோம். அதனால இந்த உலகத்துக்கே ஒரு ஒளி பிறக்கும். இந்த உலகத்துல ஒரே ஒரு தேசம் பிற தேசங்களை போய் ஆக்கிரமிக்காத இருந்ததுக்கு அப்படின்னா அது நம்ம பாரத தேசம் மட்டும்தான். அதனால உலகத்துக்கு அமைதியை கொடுக்கறதுக்கு தகுதியுள்ள ஒரே தேசம் இந்த பாரத தேசம் தான். அதனால அது அந்த பொறுப்பு இந்த இளைஞருக்கே கையில
இருக்கு. சுவாமி விவேகானந்தரோட பிறந்த தினமான இன்று அவரை பற்றிய பல தகவல்களை விரிவான வகையில எடுத்துக்கூடியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியும் அனைவருக்கும் இந்த தினத்தை வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
நம்மளும் ரொம்ப சந்தோஷப்படுறோம் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நீங்க ஒருங்கிணைச்சதுக்கு. நம்மளும் புதுகை அன்படை அன்பர்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். எல்லாரும் இன்புறணும், எல்லாரும் அமைதி பெறணும், எல்லாரும் ஆனந்தம் அடையணும். இதுதான் நம்ம எல்லாருடைய பிரார்த்தனையும். இறைவன்டே நம்மளேதான் பிரார்த்தனை பண்றோம்.
நேயர்களே, இதுவரை சென்னை மயிலாப்பூர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மடத்தை சேர்ந்த திரு பிரம்மச்சாரி நிகில சைத்தன்யா அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.